அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் இந்த நீதியின் மார்க்கம் என்ற இந்த பகுதியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவும் இறைவனிடத்தில் உண்மையான நம்பிக்கையையும் அன்பையும் செலுத்த வேண்டும் என்றும் உங்களிடத்திலிருந்து இறைவன் எதிர்பார்க்கிறான். அப்படி உங்களிடத்திலிருந்து இறைவன் எதிர்பார்க்கிறதான இந்த காரியம், இந்த மெய்யான அன்பும் சமாதானமும் உங்களிடத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். கடந்த பாடத்திட்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் குர்பானை குறித்து பார்த்தோம். இஞ்சில் என்னும் வேதம் இந்த முக்கியமான கதையின் சுவாரஸ்யமான சுருக்கமாக கூறுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனை சந்தித்தபோது தன் குர்பானாகிய இசாக்கை குர்பானாக ஒப்புக் கொடுக்க ஈமான் கொண்டார். இறைவாக்கை பொறுத்தவரைக்கும் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குமாரனை குர்பானாக ஒப்புக் கொடுப்பதற்கு அவர் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இசாக் மூலம்தான் உங்களுடைய சந்ததிகள் பெருகும் என்று சொல்லியும் அந்த சந்ததியின் மூலமாகத்தான் இந்த துனியாவுக்கு நஜாத்தை கொடுக்கக்கூடியதான இறைவனின் திட்டப்படி ஒரு மீட்பர் வருவான் என்று சொல்லியும் நமக்கு இறைவாக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இதனுடைய நிழலாட்டமாக கடந்த நிகழ்ச்சியிலே இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய குமாரனாகிய இஸ்ஹாக்கை பலியிட கொண்டு போனதும் பலி செலுத்தக்கூடிய அந்த நேரத்திலே இஸ்ஹாக்கு பதிலாக ஒரு ஆடு காணப்பட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்ததும் நாம் பார்க்கிறோம். இஞ்சிலின் புஸ்தகத்தில் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 11வது சூரா 17 19 ஆயத்துக்கள் முடிய அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்க இந்த குர்பானுடைய மேன்மை குறித்து அல்லது குர்பானை குறித்ததான வெளிப்பாடு வகி அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 17-19 சூரா முடிய நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டபடியே இப்படிப்பட்ட வாக்குதத்தமாகிய தேவ வாக்கினை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களையெல்லாம் குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியில் மறுபடியுமாக இதே கருத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறான். அதாவது இந்த நிகழ்வின் மூலமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய குமாரனாகிய இஸ்ஹாக்கு பலியிடப்பட்டதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவன் நமக்கு கூற விரும்புகிறது என்னவென்று சொன்னால், எப்படி இஸ்ஹாக்கு நபி அவர்கள் குர்பானாக பலி செலுத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஏறக்குறைய அவருடைய ரோகு அவரை விட்டு பிரியக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த கடைசி கட்டத்திலே ஈசாக்கு மரணத்தை சந்திக்காமல் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்ததைப் போலவே ஈசா நபி அவர்களும் தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுத்து இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து கபரில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் ரூஹோடு கூட எழுந்ததற்கு இது நிழலாயிருக்கிறது. இறைவன் கூறும் வாக்கியங்களை கவனியுங்கள். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்ப்போமானால், இன்சானாகிய நாம் மரணித்து, நாம் கபரில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு, நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும், ஈசா நபி அவர்களுடைய வருகையிலே ஈசா நபி அவர்கள் வானத்திலே மறுபடியுமாக இரண்டாம் தரம் அவர் வெளிப்படும் பொழுது, எப்படி இஸ்ஹாக்குக்கு மரணத்திற்கு நேராக போய் அவர் மறுபடியும் எழுந்தாரோ, ஈசா நபி அவர்கள் குர்பானாக தன்னை ஒப்புக்கொடுத்து மௌத்தாகி எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் எழுந்தாரோ, அதே மாதிரி இறைவன்மேல் ஈமான் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் மரித்தாலும் மறுபடியுமாக எழுந்திருப்பார்கள் என்பதற்கு இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் முன் அடையாளமாக இருக்கிறதை நீங்கள் கவனியுங்கள். அடுத்தபடியாக இறை புஸ்தகத்திலிருந்து, இறைவாக்கிலிருந்து மறுபடியும் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தௌராத்தின் புஸ்தகம் 25வது சூரா 5 முதல் 10 ஆயத்துக்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தௌராத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 25வது சூரா 5வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது 25வது சூராவில் 10 முதல் 15 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன். 5 முதல் 10 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடையை கொடுத்து தான் உயிரோடிருந்த காலத்திலேயே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்த்திசைக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடிருந்த ஆயுள் நாட்கள் 175 வருஷங்கள். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டு விட்டான். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரியன் குமாரனாகிய எபெரோனின் நிலத்திலுள்ள மக்காபேல் எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரிம் குமாரனாகிய எபோராவின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இவ்விதமாக இறைவன் மேல் ஈமான் வைத்த இப்ராஹிம் நபி அவர்கள் மரணித்து கபரிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இறைவன் இப்ராஹிமிடம் வேறு தேசத்திற்கு போகும்படியாக ஏன் சொன்னான்? காரணம், இப்ராஹிமை ஒரு புதிய ஜாதியாக மாற்ற இறைவன் திட்டம் கொண்டான். இதன் மூலம் இந்த துனியாவிற்கு இறைவனால் அனுப்பப்படுகிறதான மீட்பர் இந்த உலகத்திற்கு வருவார் என்பது இறைவனுடைய நாட்டமாக இருந்தது. தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 25வது சூராவில் எழுதப்பட்ட இறைவாக்குகளின் மூலமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு, இப்ராஹிம் நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, தௌராத்தினுடைய முதல் புஸ்தகம் 25வது சூரா 19-27 வரைக்கும் உள்ள ஆயத்துகளில் இறைவன் இப்படியாக கூறுகிறார், நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 25 அதிகாரம் 19-27 வரைக்கும். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்குக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணி கொடுத்தார்கள். விவாகம் பண்ணுகிற போது ஈசாக்கு 40 வயதாக இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமாக இருந்தாள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எப்படி, எனக்கு எப்படி, எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலத்தில் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவப்பு நிறமுள்ளவனாகவும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்னும் அவன் சகோதரன் தன் கைகளினாலே ஏசாவின் குதிகால்களை பிடித்து கொண்டு வெளியே வந்தான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாகியிருந்தான். இஸ்ஹாக் மற்றும் ரெபெக்காளுக்கு நேர்ந்த சம்பவத்தை இப்பொழுது வாசிக்கப்பட்ட பகுதியில் நாம் பார்த்தோம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. ஆனால் அந்த 2 பிள்ளைகள் 2 ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அல்லது வித்தியாசமாகவே காணப்பட்டன. நண்பர்களே, பொதுவாக 2 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று இசைந்தது போல அல்லது 2 பேரும் ஒரே சாயலில் இருக்கிறதை போலவே 2 பிள்ளைகள் பிறக்கும். ஆனால் இங்கே இஸ்ஹாக் நபி அவர்களுக்கு ரெபெக்காளுக்கு பிறந்ததான இந்த 2 பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்ததை நாம் பார்த்தோம். என்ன வித்தியாசம்? முதலில் பிறந்த ஏசா என்று சொல்லக்கூடியவன் சிவந்த நிறமும் தன் சரீரம் முழுவதும் ரோமத்தினால் உண்டான ஒரு கம்பளத்தை போர்த்தினது போல சரீரம் முழுவதும் ரோமம் உள்ளவனாகவும் பிறந்தான். அது மாத்திரமல்ல, அவன் வளர்ந்தபொழுது அவனுடைய பழக்க வழக்கங்களிலேயும் வித்தியாசம் காணப்பட்டது. அவன் எப்பொழுதும் வனத்திலே சஞ்சரிக்கக்கூடியவனாகவும் ஒரு வேட்டைக்காரனாகவுமே வளர்ந்தான். ஆனால் யாக்கோப் பிறந்தபோது அவன் அழகுள்ளவனாக பிறந்தான். அது மாத்திரமல்ல, அவன் கூடாரவாசியாகவே காணப்பட்டான். வீட்டை விட்டு வெளியே போகாமல் எப்பொழுதும் தகப்பனோடு கூட இருக்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளே அவன் கடந்து வந்தான். மறுபடியுமாக அதே 25 சூரா 29 32 ஆயத்துக்கள் வரைக்கும் வாசிக்கிறேன் கேளுங்கள். தௌராத்தினுடைய முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 25 சூரா 29 32 முடிய 4 ஆயத்துக்களை வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைப்போடு கூட வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிறதான பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டுப்போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு எதற்கு என்று சொல்லி யாக்கோபுக்கு அதை விற்று போட்டான். அன்பானவர்களே, இப்பொழுது வாசித்த பகுதியில் இஸ்ஹாக் அவர்களுடைய குமாரர்களில் மூத்த குமாரனாகிய ஏசா என்பவன் ஒரு நாள் வனத்திலிருந்து வந்ததான வேளையில் அவனுடைய சகோதரன் யாக்கோப் சமையல் செய்து கொண்டிருந்தார். ஏசா பசியோடு கூட வந்தபடியினால யாக்கோபை பார்த்து, எனக்கு நீ சமைக்கிறதிலே கொஞ்சம் கொடு, நான் பசியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது யாக்கோப், உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு உன் பசிக்கு ஆகாரத்தை தருகிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது ஏசா, நான் பசியினாலே சாகப் போகிறேன், எனக்கு எதற்கு இந்த சிரேஷ்ட புத்திர பாகம், எனக்கு எதற்கு இந்த தகப்பனுடைய உரிமைகள் என்று சொல்லி தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு ஒருவேளை உணவுக்காக விற்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்று சொன்னால், இரண்டு காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஒன்று, ஏசா தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான், ஆனால் யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேலே நாட்டம் கொண்டான் என்று பார்க்கிறோம். கவனியுங்கள், அந்த காலத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய அதிகாரம் முதல் குமாரனுக்குத்தான் வர வேண்டும் என்பது வரலாற்று சட்டமாக இருந்தது. அந்த சட்டத்தின்படி பார்த்தால் ஏசாதான் இஸ்ஹாக்கினுடைய அதிகாரத்தையும் இஸ்ஹாக்கினுடைய ஆசீர்வாதத்திற்கும் பொறுப்பாளனாக அல்லது அதிகாரியாக அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதன் மேலே அசட்டை பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு அவர்களை பார்க்கும்போது தன் தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடியதான அதிகாரத்தையும் தன் தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதத்தையும் எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவனிடத்தில் காணப்பட்டது. அதை அவன் ஏசாவினிடத்திலிருந்து அவனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அதிகாரத்தையும் யாக்கோப் நபி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இறைவன் நமக்கு அருளிருக்கிறதான அதிகாரத்தையும் இறைவன் நமக்கு அருளியிருக்கிறதான ஆசீர்வாதத்தையும் இறைவன் வாக்களித்ததான அந்த மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரியிலே குர்பானாக ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அதிகாரத்தையும் வாங்கி நமக்கு கொடுக்கும்படியாக நாட்டம் கொண்டுள்ளான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியின் முடிவு கருத்தாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், இஸ்ஹாக்கு நபியினுடைய இரண்டு குமாரர்கள் அவர்களுடைய சரித்திரத்தை நாம் வாசித்தோம், அதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது கேட்டோம். ஒரே வயிற்றில் பிறந்த இரண்டு குமாரர்கள், ஒரே தகப்பன் ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்த இரண்டு குமாரர்கள் வித்தியாசமான கருத்துடையவர்களாய் எண்ணம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். மூத்த குமாரனுக்கு தகப்பனுடைய அதிகாரத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் மேல் அக்கறையற்றவனாக காணப்பட்டான். ஆனால் இளைய குமாரன் யூசுப் நபி அவர்கள் எப்படியாவது இந்த அதிகாரத்தையும் இந்த அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில நாட்டமுள்ளவனாக காணப்பட்டு, பெற்றுக்கொண்ட வழியிலே அல்லது பெற்றுக்கொண்ட முறையிலே சற்று வித்தியாசமான காணப்பட்டாலும் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் அவன் தனக்குரியதாக்கிக் கொண்டான். இவ்விதமாகத்தான் இறைமக்களாகிய நாம் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடியதான அதிகாரத்தையும் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக, அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நாட்டம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு அது ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இறைவேதத்திலே ஜபூர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பகுதி, இறைவன் தாவூது நபி அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒரு வேதம், ஜபூர் என்கிறதான வேதம். அதில் முதலாவது சூரா முதலாவது ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் இறை மக்களுக்கு வரக்கூடியதான நன்மை ஆசீர்வாதத்தை குறித்தும், இறைமக்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அசட்டை பண்ணினால் அவர்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன். ஜபூரின் புஸ்தகத்தில் முதலாவது சூரா ஒன்றிலிருந்து ஆறு ஆயத்துக்கள் முடிய. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கிற பதரைப் போல இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கன் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அன்பான நேயர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியில் துன்மார்க்கரை குறித்தும் நீதிமானை குறித்தும் ரெண்டு வித்தியாசமான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய அழிவு அல்லது இழப்பையும் நீதிமானுக்கு வரக்கூடியதான நன்மை அல்லது ஆசீர்வாதத்தை குறித்து இப்பொழுது வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் பார்த்தோம். ஆகவே நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவனுடைய அதிகாரத்தையும் நாம் இழந்து விடாதபடிக்கு, நீதிமான்களாக இறைவன் அமைத்த இந்த நீதியின் பாதையிலே நாம் நடந்து அதனாலே வரக்கூடியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறோம். இறைவன் நாடினால் அடுத்த வாரம் இதே நாள் மறுபடியுமாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. ஆமேன். ஆமேன்.